நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு தினத்தை குறித்து நம்ம பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில ஹீமோஃபிலியா பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹீமோஃபிலியா என்பது சரியான முறையில் இரத்தம் உறையாத ஒரு அரிய கோளாறாக கருதப்படுகிறது. ஹீமோஃபிலியா உள்ளவர்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் வழக்கத்தை விட அவர்களுக்கு அதிக நேரம் இரத்தப்போக்கு ஏற்படும். இந்த ஹீமோஃபிலியா நோய் குறித்த பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் தனசேகர் அவர்கள் தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவருடன் இணைந்து உரையாடுவது நமது புதுகை பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவத்துறையில நிறைய மருத்துவ ஆய்வுகள் தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு, நோய்களும் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அதுக்கேத்த மருத்துவ ஆய்வு முறைகளும் நம்ம வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு நோயை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த நோய் ஏன் வருது, அதற்குண்டான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்களை நேர்காணல் செய்து நம்ம பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்க இருக்கிறோம்.
புதுகை பண்பை நேயர்களுக்கு வணக்கம். நான் மருத்துவர் தனசேகர், குழந்தைகள் நல மருத்துவர், ஈரோடு மாவட்டம் அரசு மருத்துவமனை பெருந்துறையில் பணிபுரிகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பத்தி கொஞ்சம் விரிவா நாம தெரிஞ்சுக்கலாம்.
முதல்ல இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஹீமோஃபிலியா அப்படின்னா ரத்தம் உறையாமைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரத்தம் உறையாமை அப்படின்னா என்ன? ஹீமோஃபிலியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
சார், ஒண்ணு இல்லைங்க சார். இப்ப நார்மலா ஒரு மனிதருக்கு உடம்புல காயம் ஏற்பட்டாலோ இல்லை ஏதாச்சும் தழும்புகள் அந்த காயங்கள்னால ரத்த கசிவு ஏற்படும். அந்த கசிவு ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிடங்களில் அந்த இரத்த கசிவு நின்றும். அதுக்கான காரணமெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல நிறைய தட்டணுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் இரத்த உறைதல் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1-13 வகையான காரணிகள் மற்றும் நிறைய எல்லாம் சேர்ந்து அந்த இரத்த உறைதலை ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாக கொண்டு வருது. இந்த ஹீமோஃபிலியா இருக்கிறவங்க பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீமோஃபிலியாங்கிறது ஏன் அந்த நேம் இதெல்லாம் கேட்குறோன்னா அந்த ஃபேக்டரில் ஒரு குறைபாடு, அந்த 13 வகையான ஃபேக்டர் சொன்னாங்கல்ல, அந்த 13 வகையான ஃபேக்டரில் அந்த ஃபேக்டர் ஏதோ எல்லா ஃபேக்டரும் இதாகுது, ஏதோ 1-2 ஃபேக்டர், அதாவது ஹீமோஃபிலியா ஏபிசின்னு 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப்ல ஏ டைப்பு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 8, பி டைப்புன்னு சொன்னீங்கன்னா ஃபேக்டர் 9, சி டைப் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 11. இதோட குறைபாடு எதனால வரும்னா மரபணுலேயே பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. மரபணு பிரச்சனைங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பரம்பரை வழியாகவோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது பரம்பரை வழியாக வரும்போது அந்த பிரச்சனை வந்து ஒரு நோய் தாக்கமாக ஒரு ஏற்படுது.
சார், இப்போ இந்த ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற ஒரு நோய் அல்லது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது மரபு வழியா ஏற்படக்கூடிய ஒரு நோயா? உதாரணத்துக்கு பெற்றோர்களில் யாராவது ஒருத்தருக்கு இந்த நோயுடைய பாதிப்பு இருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கும் இந்த நோயுடைய தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்?
சார், சூப்பரான க்வெஸ்சன் சார். ஒன்றும் இல்லை, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மரபு வழியா எல்லாத்துக்குமே வருமாங்கிற இது பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இதோட பியூட்டி என்னன்னா ஆண் வாரிசுகளுக்கு, அதாவது ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் இதோட பாதிப்பு வந்து ஏற்படுத்தி அதோட நோய் தாக்கமாக வெளிப்படும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து கேரியர் அப்படிமா, கேரியர்னா இதோட பேசிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரோமோசோமில் ஏற்படுற ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால தான் இந்த நோய் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது வருது. அந்த எக்ஸ்க்ரோமோசோம் பார்த்தீங்கன்னா மேல், அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்க்ரோமோசோம், ஏன்னா XY அப்படிங்கிறது மேல். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா XX. அந்த XXனா ஒரு குரோமோசோமில் வந்து ஒரு பாதிப்பு அந்த மியூட்டேஷன் இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்க்ரோமோசோம் நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து அதோட ஃபங்க்ஷன் அது கரெக்டாக பண்ணிடும். அதனால அது நோய் தாக்கமாக வராது, அதோட வீரியத்தன்மையும் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆண் வாரிசுகளுக்கு தான் அந்த நோயை கேரி பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து ஆண் வாரிசுகளுக்கு மட்டும்தான் இந்த நோயோட தாக்கமே இருக்கும்.
சார், இப்ப இந்த ஹீமோபிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் உறையாமை அப்படிங்கறதுல என்னென்ன வகைகள் இருக்கு, இதுல ஏபிசி அப்படின்னு சொல்லி இதனுடைய அறிமுகத்துல அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
கண்டிப்பா அதுதாங்க சார், ஏபிசி மூணு டைப் இருக்கு சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். அந்த ஏ டைப் பாத்தீங்கன்னா அதை எய்த் ஃபேக்டரோட டெபிஷியன்சி ஆர் அதாவது குறைஞ்ச அளவில் இருக்கும் இல்லை இல்லாமலும் இருக்கும் அதோட தான். அந்த ஏ டைப் தான் மோஸ்ட் காமன், அதாவது 80-85% ஆகுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஏ டைப் மட்டும்தான். அந்த பி டைப் பாத்தீங்கன்னா ஒரு 10-15%, சி டைப் ரொம்ப ரேர், அது லெஸ் தேன் 1% அவங்களுக்கு தான் அந்த மாதிரி இதுல தான் அந்த மூணு டைப்பா பிரிக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்டரோட டெபிஷன். இந்த ஒவ்வொரு ஏ டைப்னா ஏ டைப்புக்கான அந்த 8th factor தான் அதோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ், 8th factor ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த பி டைப் ஹீமோபிலியா பேஷன்ட்ஸ்னா அவங்களுக்கு அந்த 9th type factor ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதை வச்சு தான் அந்த ஏபிசின்னு பிரிக்கிறாங்க.
மனிதனுடைய உடல்ல ஒரு நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடி நோயினுடைய அறிகுறிகள் இயற்கையா தென்படும். இந்த அறிகுறிகளை வச்சு இது இந்தந்த நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஹீமோபிலியா நோய் ஏற்படுவதற்கு உண்டான அறிகுறிகள் என்னென்ன, அதே போல இந்த ஹீமோபிலியா நோயை கண்டறியறதுக்கு தற்பொழுது மருத்துவ பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார் கண்டிப்பாங்க சார், அந்த இதோட நோய் தாக்கம் பாத்தீங்கன்னா நார்மல் அதாவது அவங்க நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சில பேர் கேள்விப்பட்ட எனக்கு அடிபட்டா ரத்தம் வந்துட்டே இருக்கு, ரொம்ப நேரம் பிளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து ஆப்வியஸா நிறையவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப அந்த சிவியாரிட்டி, அந்த ஹீமோக்ளோபின், அந்த இது சொன்னீங்களே சாரி ஃபேக்டர் சொன்னாங்கல்ல, அந்த ஃபேக்டர் டெஃபிஷியன்சியோட லெவலை பொறுத்து மைல்டு மாடரேட் சிவியர்னு மூணு இருக்கு. ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தானாவே பிளீட் ஆக ஆரம்பிக்கும். இன்சைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லார்ஜ் ஜாயின்ஸ் சொல்லுவாங்க, மூட்டு நீ ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், அப்புறம் வந்து ஆங்கிள் ஜாயின்ட், இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளில் பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் பிளீடிங், அதாவது ஸ்பான்டேனியஸ் பிளீடிங்னா தானாவே அந்த மூட்டுக்குள்ள ரத்த கசிவு ஏற்படும், அது ஒரு வகையானது. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் அதாவது சதை நார்களுக்கு நடுவில் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானாகவும் நடக்கும், சில பேர்த்துக்கு ஒரு மைல்டு ட்ரிவியல் இன்ஜுரி அதாவது சும்மா ஈஸி இப்படி போய் இப்போ டக்குன்னு ஒரு டேபிள் ஏதோ ஒரு இப்போ மோதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்லையுமே அவங்களுக்கு அது உள்ள ப்ளீடிங்காக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட வெளிப்பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை டெஸ்ட்டை எப்படி பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபேக்டர் அசை அப்படின்னு ஒரு அந்த ஃபேக்டர் சொன்னாங்களே, அந்த ஃபேக்டர் அசைனா எல்லா ஃபேக்டரும் எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டர் லெவல்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்ம அதோட அளவுகளை வச்சு அதை என்ன டைப்பு என்ன நோயின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம்.
சார், இப்போ இந்த கர்ப்பமுற்று இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஹீமோஃபிலியா அப்படிங்கிற நோயினுடைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா, ஒருவேளை அவங்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த நோயினுடைய தாக்கம் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
சார், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோய் பாதிப்பாக ஏற்படுத்தாது, அதாவது அவங்க நார்மல் லைஃபாக இருப்பாங்க, நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஜெனட்டிக் லெவலில் இருந்த பிரச்சனைனால அவங்களோட ஆண் குழந்தைகளுக்கு தான் அந்த நோயை வந்து ஒரு கேரியராக இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் அந்த கர்ப்பமுற்ற காலத்துலேயோ இதுலேயோ எந்த பிரச்சனைகள் வராது அவங்களோட, அது பெண் குழந்தைகளுக்கும் வராது. அவங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு ஆண் குழந்தை இருக்காங்கன்னா அவங்களுக்குமே நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி அதாவது என்ன டெஸ்ட்னா அந்த ஆம்னியோசென்டசிஸ்ம்பாங்க, அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த நீர் எடுத்து நம்ம அதை டெஸ்ட்டு ஜெனட்டிக் டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த குரோமோசோம் அவங்கள வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட குரோமோசோமில் ஏதாச்சும் மியூட்டேஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த நோயோட இதை கண்டுபிடிச்சிக்கலாம்.
சார், இப்போ ஒவ்வொரு வருடமும் பல்வேறு நோய்களுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது அந்தந்த வருடத்திற்கு அந்த நோயுடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடிப்படையில் ஒரு தீம், ஒரு கருப்பொருளை ஏற்படுத்துவாங்க. இந்த 2025 இருக்கக்கூடிய இந்த ஹீமோபிலியா நோய் குறித்து இந்த நோய்க்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த கருப்பொருள் என்ன சார்?
கண்டிப்பாங்க சார், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்சஸ் ஃபார் ஆல் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிளீட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வச்சிருக்காங்க. அதாவது ஒரு அர்த்தம் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு தான் அந்த ப்ளீடிங் ஆகுது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்காம லேடிஸ்லேயும் சில பேர் அதாவது அன்நோட்டீஸ்டாக இருக்காங்க, அதாவது அன்டயக்னோஸ்ட் அன்நோட்டீஸாக இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அக்சஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது போட்டிருக்காங்க. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா இப்போ நோயோட அதாவது அதோட அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம ஊரோட உலக லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 lakhs மெம்பர்ஸ் ஆஃப் 40-50 lakhsமா இந்த நோயாளிகள் இது இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் அமெரிக்கா இருக்குது, ரெண்டாவது பிளேஸில் நம்ம இந்தியா தான். அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2 lakhs பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் டயக்னோஸ்டு அண்ட் ட்ரீட்டட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் தான் இருக்காங்களே. அதாவது அதில் அந்த ஹீமோப்ளியா சொசைட்டி அப்படிம்பாங்க, அதில் பதிவு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 to 30,000 பேர் தான் இருக்காங்களே. இது 80% ஆஃப் தி பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அன்நோட்டிஸ்டு அன்டயக்னோஸ்டாகவே இருக்காங்க இன்ன வரையிலும். அந்த விழிப்புணர்வு தான் நம்ம இப்போ மக்களுக்கு தேவை.
சார், இப்போ மனிதனுடைய இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது உச்சந்தர்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த ரத்த ஓட்டம், இந்த ரத்த நாளங்கள் நமக்கு இருக்குது. இப்போ மூளைக்கும் ரத்தம் வந்து போய் பரவி இருக்கும் பொழுது தான் அந்த மனிதனுடைய உடல் அப்படிங்கிறது முழுமையாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மூளைக்கு செல்லக்கூடிய இந்த ரத்த நாளங்களில் ரத்த இழப்பு ஏற்படுது, இது ஏன் ஏற்படுது? இந்த மூளையில் செல்லக்கூடிய ரத்த இழப்பிற்கும் நம்ம இந்த பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஹீமோஃபிலியா அப்படிங்கிறதுக்கும் என்ன சார் தொடர்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்
சார். அது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சிவியாரிட்டி சொன்னாங்களே மைல்டு மாடரேட் சிவியர்னா, அதாவது மைல்டான டிசீஸுங்க அந்த ஃபேக்டரோட லெவல், அதாவது மைல்டுனா ஒரு மோர் தென் 5% இருப்பாங்க, மைல்டு டு மாடரேட்னா 1 to 5% ஆஃப் ஃபேக்டர், சிவியர்னா லெஸ் தென் 1% ஆஃப் த ஃபேக்டர். அந்த அந்த ஃபேக்டரோட லெவல் கம்மியாக இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போதே அவங்களுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சும்மா போய் அந்த அடிபட்டா தான் ப்ளீடிங் ஆகணும்னுலாம் கிடையாது, உள்ளேயே தானாகவே அது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா காமனாக இது பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு இதெல்லாம் தான் சொன்னேன். இப்போ ஒரு இன்ஜுரி ஆகுது திடீர்னு, ஒரு இப்போ நார்மலாக ஒரு தலையில் ஏதோ ஒரு எங்கே இடிச்சுக்கிறாங்க ஏதோ அடிபடுதுங்கும் போது அந்த மூளையில் ரத்த கசிவு ஏற்படும் போது அதோட நோயோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மூட்டு ஜாயிண்ட்டுகளில் ப்ளீடிங் ஆகுதுன்னா அது வந்து ஈஸிலி ரெக்கவர் ஆயிரும் அந்த மாதிரி. ஆனால் தலையில் ஏற்படுற அந்த ரத்த கசிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரான ஸ்டேஜில் கொண்டு போய் வைக்கும். அதனால நம்ம அந்த அடிபடாமல் பார்த்துக்கிறது, அந்த ஃபேக்டர் லெவலில் நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து அதோட தற்காப்பு தான் இருக்கும்.
சார், இப்போ ஒரு மனிதருக்கு திடீர்னு நீங்க சொன்னது போல ஒரு காயங்கள்னாலேயோ திடீர்னு ஒரு அடிபட்டுருச்சு, அவருக்கு வரக்கூடிய இந்த ரத்தப்போக்கு அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவி முறைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சார், அது வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக குழந்தைகளுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு அதோட நோய் தாக்கம் ஃபஸ்ட்டு அதோட இது அறிகுறிகள் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டில் அந்த மாதிரி வீக்கம் வருது அப்படிங்கும்போது ஐஸ், வீட்டில் நார்மல் எல்லா வீட்லையுமே ஐஸ் பேக் இருக்கும், ஐஸ் கட்டி இருக்கும். அந்த ஐஸ் பேக் கட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் இது பண்ணிட்டு அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு இம்மொபிலைசேஷன் ஜாயிண்ட்டு வந்து மூவ் பண்ணாமல் வச்சுக்கணும். மூவ் பண்ணாமல் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போயிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அந்த ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னாங்களே அந்த ஃபேக்டரை வந்து நம்ம உடம்புல ஐவி மூலமாக ஏற்றிக்கிறது அதோட அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்.
சார், இப்போ இந்த ஹீமோபிலியா அப்படிங்கிற ஒரு நோய் பாதிப்பு முற்றிலும் ரொம்பவே ஆபத்தானதா, இதுக்கு தற்பொழுது மருத்துவ பரிசோதனைகள் ஏதாவது இருக்கா சார்?
சார், அதுதான் சொன்னீங்களே ஃபஸ்ட்டே அந்த ஃபேக்டர் அசைன்னு சொல்லிட்டு அது பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கன்ஸ்டாங்கஸ் மேரேஜ் அப்படிம்பாங்க அவங்களோட இது எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரிவெண்ட் தான் பண்ண முடியும். ப்ரிவெண்ட் இந்த சைன்ஸ் நம்ம வந்து இந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஜெனட்டிக் டெஸ்டிங் இந்த மாதிரி தான் பண்ணிக்கணுமே தவிர அது வராமல் தடுக்கலாம். ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை வந்ததுக்கான இதை சரி பண்ணாமல் அதை ப்ரிவெண்ட் தான் பண்ணிக்க முடியும், அதோட சிவியாரிட்டியை குறைச்சிக்கலாம். இன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபியூஷன் சொன்னாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிளாக்டிக்கும் இருக்கும். ப்ரொஃபிளாக்டிக்னு ஒன்று இருக்குது, ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ட்ரீட்மெண்ட்னா நம்ம அந்த ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய வைத்தியம் தான் ட்ரீட்மெண்ட். ப்ரொஃபிளாக்சிஸ்னா வாரத்தில் ஒரு நாளோ வாரத்துக்கு ரெண்டு நாளோ போய் நம்ம அந்த ஃபேக்டரை நம்ம உடம்புல ஏற்றிக்கிறது தான் அதோட ப்ரொஃபிளாக்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐவி மட்டும்தான், அதாவது நரம்பூசி வழியாக போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போல்லாம் ரீசெண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டெர்மல் பேட்ச், அதாவது தோலில் ஒட்டிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் இந்த ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்கிற ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து இப்போது அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு.
சார், இப்போ இந்த ஹீமோஃபிலியா ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக எல்லாராலையும் சொல்லப்படும், குறிப்பாக மருத்துவர்களால் அதிகம் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா உண்மையிலுமே இந்த நெருங்கிய உறவுகளுக்குள்ள திருமணம் செய்து கொள்வதனால குறிப்பாக ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு என்ன காரணம், இது ஏன் வருது, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார்.
சார், அது அதாவது ஹீமோஃபிலியா மட்டும் கிடையாது, கன்ஸ்டாங்கஸ் மேரேஜில் நிறையா டைப் ஆஃப் டிசீசஸ் நிறையா அந்த ஃபேமிலிஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். இந்த இது சொன்னாங்களே இப்போ சொன்ன மாதிரியே ஆண் வாரிசுகள், அதாவது அவங்க தாய் மாமா, தாத்தா, அவங்களோட மாமா, அவங்களோட சித்தப்பா, அந்த மாதிரி இருக்கிறவங்களே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் இப்படி ப்ளீடிங் அதிகமான, அதாவது அடிபட்டா ப்ளீடிங் அதிகமாகுது, இல்லை டிரான்ஸ்ஃபியூஸ் அடிக்கடி பிளட் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஹீமோஃபிலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க போய் ஜெனட்டிக் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஜெனட்டிக் கவுன்சிலிங் போனோம்னா நம்ம அவங்களோட நம்மளுடைய ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ் பார்த்து கரெக்டாக இவங்களுக்கு இந்த பரம்பரையில் இவங்களுக்கு இந்த வியாதி இருக்கா, இவங்களும் இவங்களும் மேரேஜ் பண்ணிட்டா இந்த வியாதி வருமா வராதா அப்படிங்கிறத ஒரு நம்ம ஒரு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையில் நம்ம இந்த நான் கன்சாங்கஸ் மேரேஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஏன்னா அது ஹீமோஃபிலியாங்கிறத விட மற்ற நிறைய நோய்களுக்கான அது வரதுக்கான வழியாகவும் இருக்கும். அது சொந்தங்களில் கல்யாணம் பண்ணிக்கிறது இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
நம்ம சொன்னது போல மருத்துவத்துறையில நிறைய நோய்கள் வந்துகிட்டு இருக்கு, ஆனாலும் கூட இன்னைக்கு மருத்துவத்துல உலக அளவுலயும் சரி இந்திய அளவுலயும் சரி நிறைய ஆய்வுகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு மனிதனால இந்த நோயால ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு ஏற்படும், ஒரு உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல கூட அந்த உயிரை தற்காத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய மருத்துவ அறிவியல் பரிசோதனை முறைகள்லாம் தொடர்ச்சியா வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த ஹீமோபிலியா அப்படிங்கிற இந்த நோயை இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள் மூலமா முற்றிலுமா குணப்படுத்த முடியுமா, அதற்கான மருத்துவ வாய்ப்புகள் இன்னைக்கு ஏதாவது இருக்கா சார்?
முற்றிலுமா குணப்படுத்த முடியுமாங்கிற இதுக்கு விட நம்ம அந்த நோயோட தாக்கத்தை குறைக்கலாம், அதோட பிரச்சனைகள் இருந்து நம்ம அப்பத்திக்கு தீர்வுகள் காண்டுக்கலாம், அவ்வளவுதானே தவிர. இப்போ அது மூட்டுல வந்து ப்ளீடிங் அதிகமாயிட்டே இருந்தா வருஷத்துக்கு அவங்களுக்கு 3 வாட்டி 4 வாட்டி அதே முட்டியில ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும்போது அந்த முட்டியோட ஃபங்க்ஷனாலிட்டி குறைஞ்சிரும், அதாவது அவங்க அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இதுக்கு போயிடும், டிசபிலிட்டி அப்படிம்பாங்க, அந்த முட்டி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாமல் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் தான் நம்ம அவாய்ட் பண்ணோம், அந்த ப்ளீடு ஆகாத தடுக்கலாம். அடுத்து நான் இது ஜெனட்டிக்கு மூலமாக ஜெனட்டிக்கு இந்த ஜீன் தெரப்பி சொன்னாங்கல்ல, ஜீன் தெரப்பிங்கிறது அந்த எக்ஸ் குரோமோசோமில் ஏற்பட்ட அந்த மியூட்டேஷன், ஒரே ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் வரும், அந்த மியூட்டேஷனை நாம சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இன்னும் அடுத்த கட்டத்தோட இதே தவிர நாம இப்பத்திக்கு நம்ம அதை முற்றிலுமா குணப்படுத்த முடியுமாங்கிறதுக்கு கூட பாதிப்புகளை குறைச்சிக்கலாம் அப்படிங்கறத இதோட இதா இருக்கு.
சார், இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பொதுமக்களுக்கு இந்த ஹீமோபிலியா குறித்து இதனால சில பேருக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வராததுக்கு இதை எப்படி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா எடுக்க முடியுமா, இருக்கிறதாவது அப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருந்து இந்த நோயிலிருந்து நம்மளை தற்காத்துக்குள்ள ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு என்ன செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிற மாதிரி இதுக்கு எதுவும் கிடையாது, அது நோய் வந்திருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதுக்கான எல்லா வசதிகளும் எல்லாத்துக்கும் இருக்கு. அவங்க அந்த பிளேட்லெட், அதாவது சாரி அந்த ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிட்டு வாழ்நாள் முழுசும் நார்மல் லைஃபே லீட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த நோய் வந்துருச்சுங்கிறதுக்காக அவங்கள இது பண்ண வேண்டியதில்லை, அவங்க நார்மல் லைஃப் எப்போ போல நார்மலாக தான் இது பண்ணிக்கலாம். ஆனால் என்ன வரும், அவங்க ஃபேக்டர் வந்து கரெக்டாக அந்த இது டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், அதுதான் அதோட இதே தவிர அதை வந்து நம்ம தற்காத்து கொள்ளும் முறையோ வந்துருமோன்னு பயமோங்கிறதுல தேவையில்லாதது தான்.
சார், இது வரைக்கும் இந்த ஹீமோஃபிலியா குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கினீங்க, புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த புதுகை பண்பலைக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹீமோஃபிலியா பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு நிறையா விழிப்புணர்வு இல்லாததும் இதோட ஒரு பெரிய ஒரு டிராபேக் தான், இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வேர்ல்டு ஹீமோஃபிலியா டேன்னு இயர்லி இது.
நேர்களே, இதுவரை ஹீமோஃபிலியா நோய் குறித்து பல்வேறு வகையான பயனுள்ள தகவல்களை நமக்கு வழங்கிய டாக்டர் எஸ் தனசேகர் அவர்களுக்கும் இணைந்து உரையாடிய நமது பண்பலையின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077959 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.